ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் கவலை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தை செயல்படுத்த 95,692 கோடி ரூபாய் இடைக்கால நிதி ஒதுக்கீடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டக்காரர்கள் மீது பாதுகாப்புப் படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருடன் அர்ஜுனன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் கவலை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக குவைத் இளவரசர் ஷேக் மிசால் அல் அகமதுடன் தொலைபேசி வாயிலாக உரையாற்றிய அவர் மேற்காசிய பாதுகாப்பு நிலைமை குறித்து ஆலோசித்ததாக கூறியுள்ளார். குவைத் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்த பிரதமர் இது அந்நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான செயல் என கூறியிருக்கிறார். மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். குவைத் நாட்டில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்புக்கு அந்நாட்டு அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் கேட்டுக் கொண்டிருக்கிறார். லெபனான், ஈரான், காசா பகுதிகளில் உடனடியாக போர் நிறுத்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தியிருக்கிறார். சர்வதேச சட்டங்களின் அடிப்படையில் வணிக கப்பல்கள் பயணிக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்காசிய பிரச்சினைக்கு ராணுவ நடவடிக்கை மூலம் தீர்வு காண முடியாது என்றும் பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தை செயல்படுத்த 95,692 கோடி ரூபாய் இடைக்கால நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கப்பட உள்ள இந்த திட்டம் குறித்து மாநில அமைச்சர்களுடன் காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இத்திட்டத்தை செயல்படுத்த அனைத்து மாநிலங்களும் தயாராக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். 26 மாநிலங்கள் இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக கூறிய அவர் கர்நாடகா, தெலங்கானா, ஜார்க்கண்ட், மிசோரம் மாநிலங்கள் விரைவில் இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யும் என்றும் கூறினார். கடந்த ஆண்டை விட இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு 40% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறிய திரு சிவராஜ் சிங் சௌஹான் மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறைக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். மத்திய அரசின் கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் 10 ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள், மருத்துவ நிபுணர்களின் சிகிச்சை ஆகியவை இத்திட்டம் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் சிசுக்களின் நலனுக்காக அரசு உறுதிபூண்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மத்திய அரசின் இந்த திட்டம் மூலம் கடந்த 10 ஆண்டுகளில் லட்சக்கணக்கான தாய்மார்களின் சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியிருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் சீதாப்பூரில் ராணுவ நிலத்தில் சூரிய மின்சார திட்டத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதல் முறையாக ராணுவ நிலத்தில் பெரிய அளவிலான சூரிய மின் திட்டத்தை செயல்படுத்தப் போவதாக தெரிவித்துள்ளது. பசுமை எரிசக்தி, நிலையான வளர்ச்சி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் தேசிய அனல் மின் கழகத்துடன் இணைந்து ராணுவ நிலங்களில் சூரிய மின் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
அரசு மின்னணு வணிக தளம் மூலம் மேற்கொள்ளப்படும் பொதுத்துறை கொள்முதல் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைமை செயல் அதிகாரி திரு மிஹிர்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்கள் பயனடையும் வகையில் வெளிப்படை தன்மையுடன் நிர்வாகம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். அரசு மின்னணு வணிகத்தளத்தை பயன்படுத்தும் சிறு குறு நிறுவனங்களின் எண்ணிக்கை தற்போது 12 லட்சமாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதில் மகளிர் தொழில் முனைவோர் எண்ணிக்கை 2,16,000 உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் அரசு மின்னணு வணிகத்தளம் மூலம் கொள்முதல் 93,000 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 2016 ஆகஸ்ட் 9 தொடங்கப்பட்ட அரசு மின்னணு வணிகத்தளம் மூலம் பொதுத்துறை நிறுவனங்களின் கொள்முதல் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடன் திறம்பட மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு மிகிர்குமார் தெரிவித்தார். விவசாயிகள் தங்களது வேளாண் விளைபொருட்களை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்யும் தேசிய வேளாண் சந்தை திட்டத்தை மத்திய அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. தமிழகத்தின் மதுரை மாவட்டத்தில் விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கும் பொருட்களுக்கு தாங்களே விலை நிர்ணயம் செய்யவும் எவ்வித இடைத்தரகர்கள் இன்றி விற்பனை செய்து லாபம் ஈட்டவும் இத்திட்டம் பெரிதும் பயனளிப்பதாக வேளாண் வணிக துணை இயக்குநர் திருமதி மெர்சி ஜெயராணி தெரிவிக்கிறார்.
மதுரை விற்பனை குழுவின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கடந்த 2020 முதல் மட்டையோடு கூடிய தேங்காய் மறைமுக ஏலம் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது அது ஈநாம் திட்டத்தில் இணைக்கப்பட்டு அதன் கீழ் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஈநாம் திட்டத்தினுடைய 2.0 வெர்ஷன் வெளியிடப்பட்டுள்ளது. அதை குறித்த விழிப்புணர்வு விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளுக்கு ஏற்படுத்தப்பட வேண்டிய நோக்கத்திலும் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. ஈநாம் திட்டத்தின் மூலமாக வெளிப்படை தன்மையோடு விவசாயிகளுக்கு எந்த விதமான இடைத்தரகருடைய பிரச்சினையின்றி சரியான எடை மற்றும் நல்ல விலைக்கு விளைபொருள்கள் விற்பதற்கு ஏதுவாக உள்ள காரியங்கள் விளக்கி கூறப்பட்டது.
மின்னணு தேசிய வேளாண் சந்தை மூலம் தங்களுக்கு நல்ல லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர்.
என் பேர் பாரதிராஜா, நான் வணியஞ்சி கிராமத்திலிருந்து வரேன். நான் வந்து தென்னை விவசாயம் சேர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கேன். தேங்காய் எல்லாம் வாடிப்பட்டி வேளாண் விற்பனை கூடத்திலிருந்து பதிவு செஞ்சு போட்டுருக்கேன். இதுல வந்து எந்த ஒரு தரகர் கமிஷன் இல்லாம எனது பேங்க் அக்கௌண்ட்ல வந்து 48 மணி நேரத்துல ஏறிடுது. ஈநாம் திட்டத்துல இதை போறதுனால எனக்கு நல்லா பெருமையா இருக்கு.
வாடிப்பட்டியில இருக்க ஒழுங்குமுறை தேங்காய் விற்பனை கூடத்துல வந்து நாங்க காய் போட்டிருக்கோம். காய் நல்ல ஏலத்துக்கு வந்திருக்கு. நாங்க வெளியே கொடுத்தா வந்து தரகு ரேட்டு வாசி காயெல்லாம் போகாம இங்க வந்து குடுக்கறது எங்களுக்கு நல்ல லாபமா இருக்கு. போட்டதுல இருந்து 48 மணி நேரத்துல வந்து எங்களுக்கு பேங்க்ல வர வச்சிருக்காங்க. அதனால எங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும்.
பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டக்காரர்கள் மீது பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்தனர், 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பொருளாதார அரசியல் பிரச்சினைகளை எழுப்பி ஒருங்கிணைந்த அவாமி குழு நடத்திய போராட்டத்தை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். ராவல்கோட், முசாராபாத் உள்ளிட்ட இடங்களில் வன்முறை ஏற்பட்டதை அடுத்து தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டது. நூற்றுக்கணக்கானோர் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி சாலைகளில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலுக்கு பிரிட்டன் உள்ளிட்ட உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-13 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஆர்டன் குவான்லி ஸ்டான்லி சிங் இணையை வென்றது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. தம்புலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 277 ரன் எடுத்தது. 278 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இலங்கை ஏ அணி 269 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் கவலை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தை செயல்படுத்த 95,692 கோடி ரூபாய் இடைக்கால நிதி ஒதுக்கீடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டக்காரர்கள் மீது பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.